வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. இங்கு வேகம் என்பது மனத்தினுடைய வேகம். நம்முடைய மனம் ஒரு நொடி பொழுதுல எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வேணாலும் போயிடும். நாம் இங்கிருந்துக்கிட்டு நம்முடைய குழந்தைகளையோ அல்லது நம்முடைய நண்பரையோ, இப்போ அவர் அமெரிக்காவில் இருப்பார்ன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருந்துக்கிட்டு ஒரு வினாடி நம்முடைய அறிவு அமெரிக்காவுக்கு போயிடும். அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, வேற வான்வெளியில் எவ்வளவு தொலைவு வேணாலும் போகும். அதுபோல கீழையும் அப்படித்தான். எனவே நம்முடைய மனத்தினுடைய வேகம் என்பது, இன்னைக்கு நாம் விடுகின்ற சேட்டலைட்லாம் விடுறோம் பாருங்க, ராக்கெட், அதை விட பல மடங்கு வேகமானது மனத்தினுடைய வேகம். நினைத்த மாத்திரத்தில் போய் நிற்கும், அதான் மனத்துக்குரிய தன்மை. அந்த மன வேகத்தை கெடுப்பது இறைவனுடைய கருணை. வேகம் கெடுத்து, இந்த வேகம் என்பது இறை அருளில் ஒன்றி நிற்பவர்களுக்கு கூடாது. அவர்கள் அந்த வேகம் என்பது மூன்று குணத்தில் ரஜோகுணம் என்பதனுடைய தொழிற்பாடு. ரஜோகுணம் மேலோங்குகின்ற பொழுது நமக்கு அது இயல்பாக ஏற்படும். அதனால் ரஜோகுணத்தின் தொழிற்பாடாகிய வேகம், அதை தான் இங்கே வேண்டாம் என்று குறிப்பதனால வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அப்படினார். இந்த மனவேகத்தை கெடுப்பதில் அவன் அரசன் அப்படினார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, இறைவன் துடி இறைவனுடைய திருவடி வெல்வதாக என்று பெருமானை வாழ்த்துகிறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகம் என்பதற்கு இன்னொரு பொருள் சொல்வதும் உண்டு, அறியாமை. வேகம் எப்படி அறியாமையாகும் அப்படின்னு கேட்டா, அறிவு அறியாமைன்னு ரெண்டு சொல்றோம். அறிவை நம்முடைய வடமூடியில நிற்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, அறியாமை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா சொல்லு. விவேகம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம், அந்த வி விட்டுட்டா வேகம்னு அர்த்தம், அப்ப அறியாமைன்னு அர்த்தம். ஆக அறிவு அறியாமை அப்படிங்கும் பொழுது அறிவை விவேகம் என்றும் அறியாமையை வேகம் என்று சொல்வது உண்டு. எனவே அறியாமையாகிய அந்த வேகத்தை கெடுத்து ஆண்ட வேந்தன் என்று ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள், வேகம் என்பது மனத்தினுடைய வேகம், மனத்தினுடைய ஓட்டம். அந்த மன ஓட்டத்தை தடுத்து, மனத்தின் ரஜோகுணம் என்கின்ற ரஜோகுணத்தை கெடுத்து நம்மை எல்லாம் ஆண்ட இறைவன் என்று பொருள். எனவே வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்கனர். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. பிறப்பு அறுக்கும், இதுவரைக்கும் எத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கிறோமோ அந்த பிறவி என்கின்ற ஒன்றை அறுப்பவன் என்பதனால பிறப்பருக்கும் பிஞ்சகன். பிஞ்சகன் என்பதற்கு தலைக்கோலம் என்று பெயர். எல்லா கடவுளுக்கும் தலைக்கோலம் எப்படி இருக்கிறது, சிவபெருமானுக்கு எப்படி தலைக்கோலம் இருக்கிறதுன்னு பார்த்து கொள்ளுங்க. ஏனைய கடவுளர் எல்லாருமே தலையில மகுடம் தனியா வச்சிருப்பாங்க, பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன் அல்ல, வேறு வேறு வகையான மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அவர்களுடைய அணிகலன் என்பது ஒருத்தர் வந்து சூட்டணும், அதாவது நீங்க இந்த மகுடத்தை தாங்கிக் கொள்ளுங்கன்னு வைக்கணும் இல்லைங்களா, பதவி ஏற்றல்னு பேர். பழைய காலங்களில் மன்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் என்று சொன்னா அவருடைய தந்தையார் அரியாசனத்தில் அமர வச்சு தன் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்து மகனுக்கு சூட்டி இன்று முதல் இவனே அரசன் அப்படின்னு அறிவிப்பார். அவன் தான் அரசன் என்பதற்கு அடையாளமாக அந்த மகுடத்தை எடுத்து அவன் தலையில வைப்பார். எப்ப இவர் தலையிலுக்கு தூக்கி அவர் தலையில வைக்கிறாரோ, வச்சார் இல்லைங்களா, வச்சாவே எடுக்கிற நாள் ஒன்னும் வரும்னு அர்த்தம் இல்லைங்களா. வைத்தால் எடுத்தாக வேண்டும், ஏற்றால் இறங்கியாக வேண்டும். நீங்க பதவி ஏற்றார் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன சொல்லுவோம், பதவி விட்டு இறங்கி விட்டார் சொல்லக்கூடிய நிலை வந்துதான் தீரும். இப்ப ஏற்றல் அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்றோம் என்று சொன்னாலே முடிவு ஒன்று இருக்குது, இறங்குதல் என்பது ஒரு நாள் இருக்கிறது. அப்ப அது மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மணிமகுடம். அந்த மகுடத்தை அவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவங்களுக்கு தனியான ஆபரணம் அவங்களுக்கு மணிமகுடம். இறைவனுக்கு சடையே மகுடம், சடாமகுடம் என்று சொல்வது. இப்ப சடையே மகுடம் என்பதுனால் என்ன அர்த்தம், வேறொருவர் அவனுக்கு யாரும் மகுடம் சூட்ட வேண்டியதுலாம் இல்லை, எப்போதும் தன்னிகரற்ற தலைவன், யாரும் மகுடம் சூட்ட வேண்டியதே இல்லை, இவர் தலைவராக எப்போதும் இருப்பவர், நாம் சொல் நிரந்தர தலைவர். ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுப்பது, ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுப்பதெல்லாம் இல்லை. ஏன்னா யாராவது கொண்டு வந்து வைத்தால் எடுத்தாக வேண்டும், யாருமே வைக்கல, அவனுக்கு இயல்பாகவே அந்த சடை இருக்கிறது, அந்த சடையே அவனுக்கு மகுடமாக இருக்கிறது. அந்த சடையாகிய மகுடத்துல என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, கங்கை இருக்கிறது, ஒரு மண்டை ஓடு இருக்கிறது, கொன்றை இருக்கிறது, எருக்கு சூடி இருக்கிறார், பாம்பு இருக்கிறது, அந்த பக்கத்திலேயே மதி என்கிற பிறைச்சந்திரன் அதுவும் இருக்குது. இப்படி என்னென்னமோ வச்சிருக்கிறாருங்க. இந்த கோலம் ஒருத்தருக்குமே இல்லை. எனவே தலை கோலம் நமக்கெல்லாம் தலைவிரி கோலமா இருக்குது. நம்ம உலகத்துல பார்ப்பதெல்லாம் தலைவிரி கோலம், சாமிக்கு இருப்பது தலை கோலம். அது எப்படி இருக்குது, அந்த சடை அவ்வளவு அழகா இருக்குதுங்களாம். நீங்க தில்லை பதிகத்துல திருநாவுக்கரசருடைய தேவாரம் படிச்சீங்கன்னா தெரியும், அவருடைய சடை கண்ட கண்கள் மற்றினி காண்பது என்னே, சிரித்த முகம் கண்ட கண்கள் மற்றினி காண்பது என்னே, உடுத்த உடை கண்ட கண்கள் மற்றினி காண்பது என்னே, எடுத்த திருவடி கண்ட கண்கள் மற்றினி காண்பது என்னே. எனக்கு அவரை பார்த்த பிறகுங்க யாரையுமே பார்க்க பிடிக்கல. சுருக்கமா சொல்லிட்ட திருநாவுக்கரசு பெருமான், எனக்கு சிவபெருமானை பார்த்த பிறகு இன்னொருத்தரை பார்த்தா அழகுன்னே சொல்ல தெரியலீங்க. அழகுன்னு சொல்றது வேற, எனக்கு வேற யாரையும் நான் பார்க்கலீங்க, எனக்கு அவரை பார்த்ததே போதும். மற்றினி காண்பது என்னே, மற்றினி காண்பது என்னே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலும் கேட்பார். அதுல ஒரு பாட்டு சடையின் அழகு சொல்லி இருப்பார். அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் சடை என்பது அழகை கெடுத்து நிற்கும், ஆனா இவருக்கு அழகு கொடுத்து நிற்குதான். என்னமோ அவரு எது செஞ்சாலும் அழகாவே இருக்குதுங்க. இவ்வளவுதான் அவருக்குன்னு, அது எல்லாம் மொத்தமாவே அவர் சடை கொண்டிருக்கிறார், அழகா இருந்துச்சு. அதுல ஒரு பிறை வச்சாருங்க, அதுவும் அழகா இருந்துச்சு. ஒரு மண்டையோட கொண்டாந்து வச்சார், இன்னும் அழகா போச்சு. அதுக்கப்புறம் எருக்கு வச்சாரு, அப்புறம் மத்தம் சூடினாரு, இப்படி பாம்பை கொண்டாந்து வச்சாரு. ஒன்னொன்னு வெக்க வெக்க மேலும் மேலும் அழகு கூடிக்கிட்டே போகுதுங்களாம். அதனால அந்த தலைக்கோலத்துக்கு பிஞ்சகன் என்று பெயர். அந்த தலைக்கோலம் யாருக்கு இருக்குது, பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன். நீங்க பிறந்தா தானே நீங்க இறந்தாக வேண்டும், பிறப்பே இல்லாம போச்சுன்னா இறப்பதற்கே வழி இல்லை. அந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன் யாரு, ஏனையோர் போன்ற தலைக்கோலம் உடையவன் அல்ல. இவனுடைய தலைக்கோலம் மற்றவர்களுக்கு கிடையாது. எனவே தலைக்கோலம் உடைய பெருமான் அவனுடைய திருவடி வெல்வதாக, பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க, அவன் திருவடி வெல்க என்று குறிப்பிடுகிறார். பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது. இதற்கு ரெண்டு வகையாக பொருள் செய்யலாம். அதாவது சிவநெறி என்று சொல்லக்கூடிய அன்பு நெறிக்கு மாறானவர்கள் அவங்கெல்லாம் புறத்தார். அன்பு நெறிக்கு மாறானவர்கள் புறத்தார்கள் என்பதனால அன்புக்கு அகப்படுகிற இறைவனை அன்பினால் அடையலாம் என்று கருதாமல் வேறு வகையாக கருதுகின்ற நெறி, அதுக்கு புறநெறி என்று பெயர். அவங்களுக்கெல்லாம் தூரமாக இருக்கிறான்னு பொருள். சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய நெறிகளை நாலா பிரிப்போம். அதாவது புறநெறி அப்படிங்கிற வகையில் புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம் என்று நாலாக பிரிப்போம். இந்த நெறிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் எந்த நெறிக்கு? புறப்புறச்சமயத்திற்கும் புறச்சமயத்துக்கும் இறைவன் அப்பாற்பட்டவன். அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறான்னு அர்த்தம். புறத்தார்க்கு சேயோன், சேயோன்னா தூரமாக இருப்பவன் அர்த்தம். புறத்தார்க்கு சேயோன் அப்படின்னார். ஏன் அந்த ரெண்டு பேத்துக்கு தூரமா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அந்த புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்பது ரெண்டு பெரும் பிரிவு. புறச்சமயம் என்பதுல ஆறு பேர் இருக்கிறாங்க, புறப்புறச்சமயத்துல ஆறு பேர் இருக்கிறாங்க. இந்த பனிரெண்டு நெறியில நிற்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் இறைவன் நீண்ட தொலைவுல நிற்கிறான்னு அர்த்தம். அவங்க இன்னும் அவனை வந்து அடைவதற்கு இன்னும் காலம் ரொம்ப நாள் ஆகும் அர்த்தம். எனவே புறப்புறச்சமயம் புறச்சமயம் என்கிற ரெண்டு சமயத்தை ஒன்றில் அடக்கி புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்கனர். எனவே புறத்தார் என்பதில் நாம் ரெண்டு வகையாக பொருள் செய்யலாம். சிவநெறிக்கு புறம்பானவர்கள் அவங்க புறத்தார். இன்னொன்று, அன்பினால் அடையலாம் என்பதை விடுத்து அன்பு இல்லாத வகையில் அடையலாம் என்று கருதுகின்றவர்களும் புறத்தார் தான். அவங்களுக்கு தான் இறைவன் தூரமானவன். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. எனவே புறத்தார்க்கு சேயோன் என்று குறிப்பிட்டார். கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்கனர். இது ரொம்ப அழகான ஒரு பொருள். கரம் குவிவார் உள் மகிழும் கோன், யாரெல்லாம் கரம் குவிகிறார்களோ அவங்க உள் மகிழ்ந்திருக்கின்ற தலைவர். கரம் குவிவார் உள் மகிழும் கோன் அப்படின்னு சொல்லலாம். கரம் குவிவார் உள் மகிழும் கோன், கரம் குவிவாருடைய உள்ளத்தை மகிழச் செய்கின்ற கோன். ரெண்டு வகையாக பொருள் செய்வதுங்க. கரம் குவிவார் உள் மகிழும் கோன் அப்படின்னா கரம் குவிப்பாருடைய உள்ளத்தை மகிழச் செய்பவன் என்று ஒரு பொருளும், கரம் குவிவார் உள் மகிழும் கோன் என்றும் பொருள் செய்யலாம். இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா, இலக்கணத்துல தடுமாறு தொழில் பெயர்னு ஒரு பெயர் உண்டுங்க. புலி கொல் யானை, புலி கொல் யானை, இது ஒரு சொல். இதுக்கு என்ன பொருள் செய்யலாம்? புலியை கொன்ற யானையா, புலியால் கொல்லப்பட்ட யானையா? புலி கொல் யானை. கொல் என்பது கொலை என்கிற தொழில். எது எதை கொலை செய்தது? புலி யானையை கொன்றதா, யானை புலியை கொன்றதா அப்படின்னா அதுல இல்லை. நீங்க பொருள் செய்து கொள்ளலாம். புலியை கொன்ற யானை, புலி கொன்ற யானை அப்படி நீங்க தான் பொருள் செய்து கொள்ளலாம். அப்ப அது ரெண்டு வகையாக பொருள் தருவதனால அதற்கு தடுமாறு தொழில் பெயர் என்று பெயருங்க. அது மாதிரி இப்ப கரம் குவிவார் உள் மகிழும் கோன், கரங்குவிவாரை மகிழச் செய்கின்ற கோன், கரங்குவிவார் உள் மகிழும் கோன், அப்படி ரெண்டு வகையாகவும் பொருள் செய்யலாம். அப்படி நாம பூசை பண்ணுனா கரம் குவித்தா இறைவன் மகிழ்வானா? சந்தேகம் வரும். மகிழ்வான். எப்படி தெரிந்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துல இறைவன் பூசையை மகிழ்பவன் அப்படி ஒரு இடம் சொல்றார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள, அன்னலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அப்படின்னு சொல்வார். ஆக அந்த இறைவன் அந்த பூசையை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படிங்கிற செய்தியை நம்ம அங்க பார்க்கிறோம். எனவே கரம் குவிவாரை மகிழச் செய்பவன் இறைவன், கரம் குவிவார் உள் மகிழ்ந்திருப்பவன் இறைவன். அப்படி ரெண்டு வகையாகவும் நீங்க பொருள் செய்து கொள்ளலாம். கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிரங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. யாரெல்லாம் சிரம் குவிக்கிறார்களோ, தங்களுடைய கைகளை தலைக்கு மேல் குவிப்பதற்கு சிரம் குவித்தல்னு பேர். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன், அவர்களையெல்லாம் மேலும் மேலும் உயர்த்துகின்றவன். சீரோன் என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள், அழகு என்று பொருள், தன்மை என்று பொருள், தலைமை அப்படின்னு பொருள். எனவே செல்வம், அழகு, தன்மை, தலைமை, மதிப்பு, புகழ், இப்படி பல பொருள் சொல்லலாம் சீரோன் என்பதற்கு. எனவே கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று இறைவனை அவனுடைய திருவடி வெல்வதாகுக என்று ஐந்து முறை சொல்லுகிறார். ஆறு முறை வாழ்க வாழ்க என்று அருளியவர், ஐந்து முறை வெல்க 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 என்று அருளி செய்கின்றார்.